மாத்தல் சமைச்சிட்டு இருப்பாங்க. மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த உரையாடல் கிறிஸ்துவுக்கும் மரியாளுக்கும் ஏற்பட்ட ஒரு உரையாடல். இதை நாம் அவருடைய கடைசி சந்திலை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், அவளை விட்டு விடுங்கள், என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இதை வைத்திருந்தாள் என்று சொல்லுவார். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த உரையாடல் கிறிஸ்துவின் மரணத்தை மையப்படுத்தி தான் காணப்பட்டிருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஆண்டவர் பலரிடத்திலே சொன்னார். நாம் எருசலேமுக்கு போகிறோம், பல பாடுகள் மனுஷகுமாரன் பட வேண்டியதாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையுண்டு கொல்லுவார்கள், ஆனால் மூன்றாவது நாள் நான் எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரியாளிடத்திலே மட்டுமல்ல, மற்றவர்களிடத்தில் எல்லாம் சொன்னார். ஆனால் மரியாளிடத்திலே சொன்ன போது மட்டும்தான் ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்க வேண்டும். மரியாள் கேட்டிருக்கணும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்க பாடுபடுவேன் சொல்றீங்க, நான் எதாகிலும் செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் அவளோடு பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அதை சாட்சியாக சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த நாளுக்காக அவளதை வைத்திருந்தாள் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் கேட்டிருக்கலாம், ஒருவேளை நீ இது உன்னால முடியுமான நீ செய்திருக்கலாம், செய்யலாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அடக்கம் பண்ணுவதற்கான ஏதோ ஒன்றைத்தான் கர்த்தர் மரியாளோடு பேசியிருக்க வேண்டும். அதற்கு மரியாள் ஒப்புக்கொண்டாள். இந்த வார்த்தை தான் பொருத்தனை என்றோ உடன்படிக்கை என்றோ கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறதென்றோ தீர்மானம் என்றோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மரியாளுக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம், என்னை அடக்கம் பண்ணுவதற்காக. அது யூதர்களுடைய வழக்கம். மரித்த உடம்புல அவர்கள் தைலம் பூசுவார்கள், மரிப்பதற்கு முந்தி அல்ல, மரித்த உடம்புக்கு தைலம் பூசுவார்கள். இது யூதர்களுடைய வழக்கம். இப்போது அதைத்தான் ஆண்டவர் அவர்களிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். என்னவென்றால், நான் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறேன், எனவே என்னை அடக்கம் பண்ணுவதற்காக, என்னை தைலம் பூசுவதற்காக நீ முடிந்தால் செய்ய வேண்டும் என்றோ அல்லாவிட்டால் அதை மரியாள் ஏற்றிருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடைபெற்றது. நான் முதலில் சொன்னதை தான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதைத்தான் பொருத்தனை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நாம் எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தர் வேதத்தின் வசனங்களை நமக்கு சொல்லும் போது நாம் எடுத்துக்கொள்கிற உடன்படிக்கைகள், இதைத்தான் மரியாளும் அந்த இடத்துல செய்தாள். எனவே தான் தேவன் சொல்லுவார் என்னவென்றால், இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்த இந்த கிரியையும் நினைவு கூறப்படும் என்று சொல்லுவார். என்னை பொறுத்தவரையிலும் வேத புஸ்தகத்திலே இரண்டு பேரை மட்டும்தான் ஆண்டவர் விதமாக சொல்லுகின்றார். ஒன்று ஆபேல், ஆபேல் மரித்தான் இன்னும் பேசுகிறான், மரியாள் மரித்தாள் ஆனால் நினைவு கூறப்படப்படுகிறாள். ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னா, ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்த போது தேவன் மரியாளுக்கு சொன்னதை அவள் நிறைவேற்றினாள். சரி, கடைசி சந்திப்பு, நம் கடைசி சந்திப்பு மரியாளுக்கு ஏற்பட்டது. இயேசுவோடு கடைசி சந்திப்பை நீங்க பாத்தீங்கன்னா வேத புஸ்தகத்துல யோவான் 12 அதிகாரத்துல நீங்க வாசிக்க பாத்தீங்கன்னா 1 முதல் 9 வசனம் வரையிலும் வாசிக்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, பஸ்கா வர 6 நாட்களுக்கு முன்பு. அது இன்றைக்கு இந்த வருஷத்துல நீங்க குறித்து பாப்பீங்கன்னா வர்ற சனிக்கிழமை அப்படின்னு சொன்னா குருத்தோலை ஞாயிறுக்கு முந்தின நாள், வருகின்ற சனிக்கிழமை அன்று நடைபெற்ற ஒரு சம்பவம். என்ன சம்பவம் நடைபெற்றது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, பெத்தானியாவில் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து. இதை ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானித்த ஒரு பிரயாணம். ஏனென்றால் ஆண்டவர் திருப்பி வரும்போது ஆண்டவர் சொல்லுவார் சீஷர்களிடத்துல, இனிமேல் திருப்பி இந்த வழியாக நாம் வருவது கிடையாது. ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் எருசலேம் பெத்தானியா, எருசலேம் பெத்தானியா அப்படித்தான் இருந்தது. அப்போ இந்த பெத்தானியாவில் வந்திருக்க போது கவனிங்க, லாசர் போய் உயிரோடு எழுப்பினபடியால் அவருடைய வீட்டில் ஒரு விருந்து வச்சாங்க. அந்த விருந்துல பாத்தீங்கன்னு சொன்னா மரியாள் இத நிறைவுபடுத்துறாங்க. பொருத்தனை ஆனாலும் சரி, அது நற்கிரியை ஆனாலும் சரி, கர்த்தரோடு நான் செய்த உடன்படிக்கை ஆனாலும் சரி, மரியாள் அதை என்ன செய்யறாங்கன்னா அதை நிறைவேற்றுகிறாங்க. ஒரு பெண் அதை நிறைவேற்றுவது கடினம், ஆண்டவரை தொட முடியாது. ஆனா இவங்க போய் அவருடைய பாதத்தை தொட்டாங்க, கண்ணீரனால அவங்களுடைய பாதத்தை நினைச்சாங்க, தலைமுடியினால அவருடைய பாதத்தை தொடச்சாங்க, நலதம் என்கிற பரிமளத்தை அதை ஊத்துனாங்க. அந்த வீடு முழுசும் வாசனைனால நிறைஞ்சிச்சு. அப்பதான் பாருங்களேன், யூதாஸ் கேட்பாரு, என்னன்னா ஏமா எதுக்கு நீ இதை வீணாக்கின, இதே இதை நீ 300 பணத்துக்கு அதிகமாக விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 300 பணம் என்று சொல்லுவது ஒரு ஆண்டு, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆண்டு வருமானம் பார்த்துடுங்க, ஒரு வருட வருமானம். இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவளை விட்டுருமா, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று அவள் இதை வைத்திருந்தாள். ஏன் இயேசு இதை சொன்னார்? அந்த முதல் சந்திப்புல அவங்க நல்ல பங்க தெரிந்து கொண்டாங்க, இப்ப கொண்டு வந்து ஊத்துனாங்க. ஊத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னா என்னை அடக்கம் பண்ண நாளுக்காக இவள் இதை வச்சிருந்தா, அவளை நீங்க தொந்தரவு பண்ணாதுங்க என்று சொல்லுவார். இதே சம்பவத்தை தான் மத்தேயு 16:12-13 வசனங்களை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, என் சரீரத்தின் மேல் இவள் இந்த தைலத்தை ஊற்றினதை என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொருத்தனை, தீர்மானம், உடன்படிக்கை, நற்கிரியை தேவன் என்னோடு கூட பேசுகிறது, இன்னொருவனிடத்தில் பேச மாட்டார். தேவன் உங்களிடத்தில் எத்தப்பட்டது, இன்னொருவனிடத்தில் எத்தப்பட மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி வைத்த காரியம் அது உங்களுக்குரியது. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அது உங்களுக்குரியது. நான் அதை செய்யாமல் போவேனே ஆனால் என் தேவன் வெட்கப்படுவார், என் தேவன் வெட்கப்படுவார். நான் அதை செய்து நிறைவேற்றுவேனே ஆனால் என் தேவன் அதை உறுதிப்படுத்துவார். என்ன செய்வார்னா, மரியாதத்துல சொன்னது போல, எம்மா இவளை விட்டுருங்க, இவ எனக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிற, இது எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்த இந்த கிரியையும் நினைவு கூறப்படும். கவனிங்களேன், முதல் சந்திப்புல ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, கடைசி சந்திப்புல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதனாலதான் மரியாதை பத்தி நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிந்திக்கிறோம். ஆனா முக்கியமான பங்கு இதன் இடையில் ஏற்பட்ட சந்திப்பு. அதைத்தான் நம்ம வாசிக்க கேட்ட பகுதி, யோவான் சுவிசேஷம் 11:1-45 வசனம் வரையிலும் நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது சந்திப்பு அல்லாவிட்டால் இந்த மத்திப சந்திப்பு ரொம்ப முக்கியம். அதுல தான் கிறிஸ்தவங்க இன்றைக்கு தடுமாறி விழுகின்ற ஒரு நிலைமை, அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த முதல் சந்திப்பு இருக்கிறது அல்லவா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த சந்திப்பு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆண்டவரோடு நீங்க ஏதோ ஒரு பிரதிக்கனை பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவரோடு ஏதோ ஒரு ஒப்புதல் பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவரிடத்துல இதை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தருடைய வசனம் உங்களோட போதித்த போது நான் இதை ஆண்டவருக்காக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இது முதல் சந்திப்பு. இது செய்யாத ஒருவரும் இந்த இடத்துல இருக்க முடியாது. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசல என்று அர்த்தம், அல்லவிட்டால் அவர் பேசியும் நான் கேட்கவில்லை என்று அர்த்தம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் அதை கேட்டாங்க, அதுதான் முதல் சந்திப்பு. கடைசி சந்திப்பு அதை நிறைவேற்றினாங்க, ஆனால் அவங்களை நினைவு கூறப்படுறாங்க. ஆனா நமக்கு இந்த முதல் சந்திப்பு இருக்கிறது, முதல் சந்திப்புல நம்ம அதையெல்லாம் செய்திருக்கிறோம், தீர்மானம் எடுத்திருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இந்த இரண்டாவது சந்திப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்க, வேத புஸ்தகத்துல முதல் வசனத்துல யோவான் 11 முதல் 3 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் ஆண்டுடைய பாதத்தை பரிமள தைலத்தினால் பூசினாலே அந்த மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான். கவனிச்சிடுங்க, இந்த லாசரு ஆண்டவரால் சிநேகிக்கப்படுகிறவன், அவன் மரியாளுடைய சகோதரன், ஆனா கிறிஸ்துவுக்கு அவன் நண்பன், சிநேகிதன், அப்படி என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. என்ன செய்தி சொல்லி அனுப்புறாங்க என்று பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்புறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆள் அனுப்புறாங்க. ஏற்கனவே மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக நீ இந்த கிரியையை செய்ய வேண்டும். அப்படி என்னால் லாசருவோடு கர்த்தருக்கு அன்பு இருக்கிறது, அதே போலதான் இன்னொன்று நீங்கள் பார்ப்பீங்கிறீர்களேயானால் கர்த்தருக்கும் மரியாளுக்கும் ஒரு உடன்பாடும் இருக்கிறது, ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த உடன்படிக்கை ஒரு ஆண்டு வருமானத்துக்குரிய பணம், அது மரியாளோடு கர்த்தர் செய்த ஒரு உடன்படிக்கை, ஆண்டவர் செய்த ஒரு பொருத்தனை. மரியாளிடத்துல அந்த நலதம் என்கிற தைலம் அவள் வைத்திருக்கின்றாள். இப்ப செய்தி சொல்லி அனுப்புறாங்க. என்ன செய்தி சொல்லி அனுப்புறாங்கன்னா, ஆண்டவரே நீங்க நேசிக்கிற அருமையான லாசரு இப்ப வியாதியாக இருக்கிறான் என்று செய்தி சொல்லி அனுப்புறாங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம செய்வோம் என்னன்னு சொன்னா, நானும் ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறோம். என்ன பொருத்தனை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்ன பொருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் செய்வோம். ஆண்டவரே இதை நாங்க உங்களுக்கு செய்வோம், அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருத்தனைகள் பண்ணிருப்போம். நிறைய பொருத்தனைகள் மறந்திருப்பீங்க. மறந்திருக்கிற பொருத்தனைகள் பாவம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நிறைவேற்றாத பொருத்தனைகள் பாவம், நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுலதான் இன்னைக்கு கிறிஸ்தவன் இன்னைக்கு விழுந்து தடுமாறி காணப்படுகிறான், பிசாசு வீழ்த்தி விடுகிறான். எப்படி என்றால் கவனிச்சிடுங்க, மரியாளிடத்துல இன்னைக்கு நலதம் என்கிற தைலம் இருக்கிறது, அவள் அதை சேகரித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய வீட்டுல அவளுடைய ஒரே சகோதரன் வியாதியா இருக்கிறான், லாசருக்கு சுகம் இல்லை. இப்ப ஆண்ட இடத்துல செய்தி சொல்லி அனுப்புறாங்க. என்ன செய்தி? நீங்க நேசிக்கிறவன் இன்னைக்கு வியாதியாக்கு இருக்கிறான் என்று சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஆண்டவர் செய்தது பாருங்க என்னன்னு சொன்னா, இதுல தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பலப்படுகிறது பாருங்க. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? கவனிச்சிடுங்க, இப்ப ஆண்டவருக்கு தெரியும் மரியாள் தான் தன்னை அடக்கம் பண்ணுவதற்கான நலதம் தைலத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அவளோட பேசி ஆயிட்டு அவள் அதை வைத்திருக்கிறாள். இப்ப மரியாளத்துல அது இருக்குது. இப்ப லாசரு சுகம் இல்லாம இருக்கிறான். சுகம் இல்லாம இருக்கிற லாசருவை ஆண்டவர் வியாதியாக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புறாங்க. செய்தி சொல்லி அனுப்பும்போது ஏற்கனவே லாசரு இவருக்கு ஃப்ரெண்டு, மரியாளோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. அப்படி நம்முடைய வீட்டுல அப்படி இருக்குமானா, இம்மீடியட்டாக நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது என்னன்னு சொன்னா, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும். நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், காரணம் என்ன? என் சகோதரன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவனுடைய நண்பன் என்னோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால், அவருடைய மரணத்திற்கு நான் என்ன செய்வேன்? இந்த தைலத்தை பூசுவேன் என்று ஒரு உடன்படிக்கையும் பண்ணி இருக்கிறார். அதனால என்னுடைய சகோதரனுடைய உயிரை ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பார். இன்னொரு விதத்துல சொல்ல போனால் பாதுகாக்க வேண்டும். சில பிரசங்கிமார்கள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார்கள் என்னவென்றால், நீ வந்து ரொம்ப உறுதியோடு கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரிடத்துல நீர் இதை செய்து தான் ஆக வேண்டும் என்று கேள் என்று சொல்லுவார். ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைய வழக்கம் அது என்னவென்றால், ஆண்டவரே நீர் இதை செய்து தான் ஆக வேண்டும், நீர் இதை செய்வதற்கு நான் தகுதி உடையவனாக இருக்கிறேன். தயவு செய்து அப்படி கேட்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல மரியாதை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய பதிலை பாருங்கள், 2 நாட்கள் அவர் அந்த இடத்திலேயே அமைதியாக இருக்கின்றார். இந்த 2 நாட்கள் அமைதியாக இருப்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மொத்தம் இயேசு கிறிஸ்து லாசர் இடத்துல வரும்போது லாசர் மரித்து அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. 2 நாட்கள் இவர் என்ன செய்கிறார்? அமைதியாக இருக்கிறார். மொத்தம் 6 நாட்கள் கிரியை இல்லாத ஒரு காலம். லாசர் மரித்த போது இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதம் நடைபெறவில்லை. லாசர் மரித்த போது இயேசு அவரிடத்துல இல்லை. இயேசுவால் கூடாதது எந்த காரியமும் இல்லை. நாம் அதை சொல்லுவோம், ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. ஆனால் கர்த்தரோ உங்களையும் என்னையும் அறிகிற தேவன், ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் ஏன் இதை செய்தார்? இந்த மரியாளுடைய சம்பவத்திலிருந்து நீங்கள் நான் புரிந்து கொள்வோமையானால் நமது வாழ்க்கை வீண் போகாது. கவனித்துக் கொள்ளுங்க, இப்ப 2 நாட்கள் இவர்கள் தாமதித்த உடனேயே யார் இறந்து போயாச்சு? லாசரு இறந்து போயாச்சு. சரி, இப்ப லாசரு இறந்து விட்டான், தன்னுடைய சகோதரன் அவன். இயேசுக்காக நீங்க என்னதான் சேர்த்துவீங்க? சொந்த சகோதரன் ஆகும் போது அதை பயன்படுத்துவீங்களா பயன்படுத்த மாட்டீங்களா? அவனுடைய மரணத்தை தைலம் பூசுவதற்காக மரியாதத்தில் என்ன இருக்கிறது? தைலம் இருக்கிறது. ஆனால் அந்த தைலம் யாரோடு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தைலம் என்று பார்த்தீர்களேனால் கிறிஸ்துவோடு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தைலம். இப்போது லாசர் மரித்து போனான். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உன்னத நிலைமையில் காணப்பட்டாலும் ஒரு கணம் அசைந்து விடுவோம். தைலம் இருக்கின்றது, சகோதரன் மரித்து விட்டான். இந்த தைலத்தை அந்த சகோதரனுக்கு கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? இந்த தைலத்தை சகோதரனுக்கு உபயோகிப்போமா உபயோகிக்க மாட்டோமா? இதைத்தான் ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பொருத்தனைகள் பண்ணுவது, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுவது, தீர்மானங்கள் எடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து நிற்கும் போது நீங்கள் செயல்படுவதுதான் தேவனுக்கு உகந்த பரிமள தைலம். இப்ப கவனிங்க, மரியாளுடைய நிலைமை யோசிங்க. கையில தைலம் இருக்கிறது, சகோதரன் மரித்து விட்டான். சரி, முதல் நாள் ஆயிட்டு இயேசு வந்தாரா? இல்ல. 2 நாள் ஆயிட்டு இயேசு வந்தாரா? இல்ல. கையில தைலம் இருக்குது, அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணுவதற்கு இந்த தைலத்தை அவர்கள் உபயோகிக்கவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இந்த தைலம் கிறிஸ்துவுக்குரியது. என்னென்றால் நான் அவரிடத்தில் செய்த பொருத்தன அது. ஆண்டவரே, உங்களை அடக்கம் பண்ணுவதற்கு தைலம் அது என்னுடைய பொறுப்பு. அதை இந்த சகோதரி செய்து விட்டாள். இப்போது சகோதரனுடைய மரணம் வந்த போது அவங்க அசையல. இதை நான் ஒரு கணம் சிந்தித்த போதுதான், பாருங்க, ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார் என்றால், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தகப்பனையோ தாயையோ சகோதரனையோ. இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அது நடந்தது. லாசருவை விடவும் இயேசு முக்கியம், லாசருவை விடவும் கிறிஸ்து முக்கியம். கிறிஸ்துவுக்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. அப்ப கவனிங்க, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அவங்க தாமதமானங்க இறந்துட்டாங்க. அப்ப மரியாதை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புறேன். அப்ப யோவான் 11:32-35 வரைக்கும் பார்க்கும் போது கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய செய்கை சில நேரங்களில் நமக்கு புரியாத ஒரு செய்கை. லாசர் மரித்து விட்டான், ஆண்டவருக்கு தெரிந்தது லாசர் மரித்தாயிட்டு என்று. அவர் வந்து பட்டணத்துக்குள் பிரவேசிக்காம வெளியே நிக்கிறாங்க. ஆண்டவர் இன்னும் பெத்தானியாவுக்கு உள்ள வரல, இவங்களுடைய கிராமத்துக்கு வரல, வெளியே நிக்கிறாங்க. மார்த்தால் வந்து பார்த்துட்டு போய் மரியாளுக்கு செய்தி சொல்றாங்க. செய்தி சொல்லும் போதும் கிறிஸ்து இருப்பது பெத்தானியாவுக்கு வெளியே. மரியாள் வாராங்க, வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, நீங்க இருந்திருப்பீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நம்ம சொல்ல மாட்டோம், ஆனாலும் ஒன்னு சொல்லேன், கிறிஸ்தவன் என்ன சொல்லுவான்? உங்களுக்கு இந்த தைலம் வச்சிருந்தேன்ல, அத என்ன செய்தேன்? என் சகோதரனுக்கு பூசிட்டேன். செய்தி சொல்ல அனுப்பினேன் இல்லையா? நீங்க வந்தீங்களா? என்னுடைய ஜபத்துக்கு பதில் சொன்னீங்களா? இத்தனை தூரம் நான் உங்களுக்காக உழைக்கிறேனே, பதில் செய்தீர்களா? என் குடும்பம் உங்களுக்காக இப்படியாக உழைக்கிறோமே, எங்களுடைய ஜபத்தை கேட்டீங்களா? Where are you? எங்க இருந்தீங்க? இப்ப வந்து பிரயோஜனம் என்ன? உங்களுக்கு தைலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவன் சொல்ற காரியம். நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரிடத்துல நீங்க இதை எனக்கு செய்யல, அதனால நான் சொல்லுவேன் செய்வேன் சொன்னதை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கும் மரியாளுக்கும் என்ன உரையாடல் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியல, அது பைபிள்ல சொல்லப்படல. ஆனால் பெத்தானியாவுக்கு எல்கைக்கு வெளியே கிறிஸ்து இருக்கின்றார், மரியாள் போகின்றாள். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்ட போது அவர் கண்ணீர் விட்டார். நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் காண்கிறவர் மட்டுமல்ல, உங்களை என்னுடைய எண்ணத்தை அறிகிறவர். அவர் நான் அவருக்கு கீழ்ப்படி வேணா அவருக்கு தெரியும், நான் அவருக்கு உரியதை வேற யாருக்கும் கொடுத்து விட்டேனா அது அவருக்கு தெரியும், பொருத்தனைகளை மீறுகிறேனா அது அவருக்கு தெரியும், உடன்படிக்கைகளை மீறுகிறேனா அது தேவனுக்கு தெரியும். அந்த இடத்தில் நடைபெற்றது என்னன்னு தெரியல. அது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, என்ன மகளே விசுவாசியர்மா, உன் சகோதரன் பிழைப்பான் சொல்லிட்டு வராங்க. மார்த்தாள் வந்து சொல்றாங்க, ஐயா கல்லை எடுக்க வேண்டாம், நாலு நாள் ஆயிற்று, சகோதரன் அடக்கம் பண்ணி நாலு நாள் ஆயிற்று, ஆனா நாரு ஆண்டவரேன்றாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாள் நீ விசுவாசித்தேன்னா தேவனுடைய மகிமையே அன்பாய், ஆண்டவரோடு நாம் செய்திருக்கிற பொருத்தனை விசேஷமானது. அதை நிறைவேற்றுவதற்கு மரியாளுக்கு ஏற்பட்ட சோதனை ஆண்டுடைய நாமத்துல சொல்றேன், இங்க யாருக்குமே நமக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பலமான ஒரு சோதனை. ஆனால் மரியாள் அதை மேற்கொண்டாள். மரியாள் ஆண்டவருக்கு எதை செய்வேன் என்று சொன்னாலோ அதை ஒரு பரிசுத்தமான பொருளாக எண்ணி அதை எதற்கும் பயன்படுத்தாதபடிக்கு அது கிறிஸ்துவுக்கே, அது கிறிஸ்துவுக்கே. அருமையான தேவ பிள்ளைகளை, அறிந்தோ அறியாமலோ பாடுகிறோம் எல்லாம் கர்த்தருக்கென்று, அறிந்தோ அறியாமலோ பாடுகின்றோம் சொல்லுகின்றோம் இது தேவனுக்கென்று. ஆனால் நாம் அதை செய்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி முடித்தாள். இது ஒரு பயங்கரமான ஒரு சோதனை நாள். தன் சகோதரன் மரித்து போனான், நான்கு நாட்கள் மரித்த சகோதரனை வைத்துக் கொண்டு நான்கு நாட்கள் இருக்கும் போது அவளுடைய அழுகையில அவளுடைய மனதுல ஆண்டவருக்கு இதை நான் செய்வேன்னு சொன்னேனே, இந்த கர்த்தர் எனக்கு ஜபம் கேட்காம போயிட்டாரே, எண்ணுவோமா எண்ண மாட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அடக்கத்துக்கென்று நான் இதை செய்வேன் என்று சொன்னேனே, என் சகோதரனை மறிக்காமல் பார்ப்பதற்கு அவர் வரவில்லையே, சரி அவர் ரெண்டு நாள் பிந்தி வந்தாலும் போதுமா இருந்ததே, வரவில்லையே, ஆறு நாள் ஆயிட்டு, இவருக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு என்ன, எங்கள் குடும்பத்துல இவர் பாசம் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரே என்ன பாசம், நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே என்ன முக்கியத்துவம் தராங்க, நான் கத்திருக்கின்ற இதையெல்லாம் செய்தேனே என்ன பிரயோஜனம், ஆறு நாட்கள். ஆனால் மரியாள் தன்னுடைய மனதுல கூட எள்ளளவு ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை அவள் மீறுவதற்கு எண்ணவில்லை, எண்ணவில்லை. இப்போது லாசருவை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார், லாசருவை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். முதல் சந்திப்பு எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு, நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன். இரண்டாவது சந்திப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் சவால் நிறைந்த ஒரு சந்திப்பு, மூன்றாவது சந்திப்பு தான் நான் அதை நிறைவேற்ற வேண்டிய சந்திப்பு. இன்னைக்கு மரியாளை போன்று ஆண்டவர் எனக்கும் ஏதோ ஒன்று தந்திருக்கிறார், உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதை அவருடைய பாதத்தில் நாம் வைக்கும் நாள் தான் ஒரு விலையேறப்பட்ட நாள். அதற்கு முந்தி இருக்கிற சோதனைகளை யோசித்து பாருங்க. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், நீங்களும் நானும் பொருத்தனைகள் பண்ணுவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். கவனிங்க, உபாகமும் 26:13-14 வேதவசனம் சொல்லுது. இது ஒரு கற்பனை, ஆண்டவர் மோசிக்கு கொடுத்த கற்பனை, பொருத்தனையை பற்றி, பொருத்தனை தீர்மானங்கள், ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள், நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று நம்முடைய மனதில் இருக்கிற வாஞ்சை, இவைகளை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. என்னவென்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரே எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். இது தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமான பொருள் என்று சொல்லுகிறார் தசம பாகம். இந்த தசம பாகத்தை யாருக்கு கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டுமா? கொடுக்காம சொல்லக்கூடாது, கொடுக்கணும். எப்படி? யாருக்கெல்லாம்? லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளையில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அடுத்து கவனிங்க, இதுதான் சோதனை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. சரி, இந்த தசம பாகத்தை ஆண்டவருக்கென்று நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானித்து வீட்டில் வச்சிருக்கும் போது என்னுடைய வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் இந்த தசம பாகத்தின் காணிக்கை எடுத்து நான் என்ன செய்யல, செலவு செய்யவில்லை, என்னுடைய சொந்த காரியத்துக்கு செய்யவில்லை, இழவு காரியத்துக்கு நான் அதை பயன்படுத்தவில்லை, நான் அதில் ஒன்றும் மீறவில்லை. நான் உமக்கென்று செய்ததை பொருத்தனையை உமக்கென்றுதான் செய்தேன். எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க என்று கேட்டபோது வேதவசனம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் இடம் கொள்ளாமற் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நிச்சயமாக நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று தீர்மானிக்கும் போது என் வீட்டில் கஷ்டம் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. வரும், துன்பம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், இழவு நாட்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனா வரும்போதும் நான் அதை செலவு செய்யக்கூடாது என்பதைத்தான் தேவன் விரும்புகின்றார். அதுதான் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை ஒரு போதும் யாருக்கும் நீங்கள் செய்யக்கூடாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று ஒரு முறை உங்கள் நாவினால் சொன்னது, இருதயத்தினால கூட கிடையாது, நாவினால் சொன்னதை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். வாசிப்போம் பாருங்க, இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து வாசிப்போம். எண்ணாக்கம் 30:1-2 வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், மோசே இஸ்ரவேல் புத்தருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். எப்போதாக்கிலும் வாயை திறந்து நான் சொன்னாலும் சரிதான், அல்லாட்ட இருதயத்துல நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன்னு வச்சுடுங்களேன், இந்த தீர்மானம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் இந்த இருதயத்தை காண்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவர். நான் உங்களோட வாயினால சொல்றது ஒண்ணு, இருதயத்தில் நான் நினைத்துக் கொள்வது ஒண்ணு. ஆண்டவருக்கு இது கர்த்தருக்குரியது. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சொல்லுவோம். நாம் யோசித்துக் கொள்ளுங்கள், நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய இது ஆண்டவருக்கு என்று சொல்லுவோம், இது கர்த்தருக்கு என்று சொல்லுவோம். வேதவசனம் சொல்லுகிறது, நாவினால் சொன்னாலும் இருதயத்திலே நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொண்டிருந்தாலும் அது கர்த்தருக்கே உரியது, சொல் தவறக்கூடாது. மரியாள் சொல் தவறவில்லை. அதனாலதான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கும் அவங்களை பற்றி நம்ம நினைவு கூறுகிறோம். சகோதரியை போல நம்முடைய வாழ்க்கை அமையாவிட்டால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் வீண், நம்முடைய ஓட்டம் வீண். அடுத்த வசனம் பாருங்க, வேதவசனத்துல எண்ணாக்கமும் 23:21-23 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாத. எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லாதுங்க, எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லாதுங்க. கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாம இருப்போம்னா தட் இஸ் சின், SIN, பாவம். சாக்கு போக்கு சொல்ல முடியாது. யோசிக்கலாம், இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. மரியாளுக்கு செய்திருக்கலாமே, ஐயா தன் சகோதரன் செத்து கிடக்கிறான், அவனுக்கு பூச வேண்டிய தைலம் அந்த அம்மாட்ட இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் என்ன மாதிரிப்பட்ட ஊழியர்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, உன் சகோதரனுக்கு பூசத்தான் தேவன் அன்னைக்கு என்ன செய்தாரு, சேர்த்து வைக்க சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, என்ன விடவும் நீங்க விசுவாசிக்கள், உண்மையாகவே பரிசுத்தவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவோம் தெரியுமா, நம்ம என் சகோதரன் இப்படி ஒன்னு நடக்கும், அது பூசணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு என்ன செய்திருந்தாரு, கட்டளை இட்டிருந்தார். அதனால அது என்கிட்ட இருந்துச்சு, இப்ப என்ன செய்தது, பயன்படுது. நிறைய பேருடைய பொருத்தனைகள் இப்படித்தான் பயன்படுது. ஆண்டவருக்கு என்று பொருத்தனை பண்ண இன்னைக்கு என் சகோதரனுக்கு தேவை கொடுத்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய சகோதரிக்கு தேவை கொடுத்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய நண்பனுக்கு தேவை கொடுத்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய மருத்துவ வசதிக்கு தேவை கொடுத்துட்டேன். ஆனால் கத்தெடுத்து அற்புதம் எதிர்பார்ப்போம். லாஸ்டர் உயிரோட வந்தானே, காரணம் என்ன? பெத்தானியாவில் அவர் ஊருக்குள் வருவதற்கு முந்தி மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பாஷணை நடந்தது. அது என்ன சம்பாஷணை என்று எனக்கு தெரியவில்லை. ஏத்து கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்னா, மகளே உன் சகோதரனுக்கு கூட எதை பயன்படுத்தாதபடி அவனை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறியம்மா, நிச்சயமாக இந்த அற்புதம் நடைபெறும். லாசர் உயிரோடு எழுந்தான். அடுத்து கவனிங்க, இது பாவம் பாருங்க, எந்த பொருத்தனாலும் சொல்றான். அடுத்து கவனிங்க, நீதிமொழிகள் 20:25 சாலமன் ஞானி சொல்லுவார் என்னன்னா, பரிசுத்தமானதை விழுங்குகிறது. அது உங்களுக்கு எத்தனைன்னு தெரியல, தசம பாகம் பரிசுத்தமானது, தசம பாகம் பரிசுத்தமானது. வாசிக்க கேட்டோம்ல, 2-3 பகுதிக்கு முன்னால வாசிக்க கேட்டோம். அது பரிசுத்தமான பொருள், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, விழுங்க கூடாது. அது யாருக்குரியது? திக்கட்ட பிள்ளை, விதவை, பரதேசி, அது லேவியனுக்கு, விதவைக்குரியது, அது நமக்குரியதல்ல. ஆண்டவிடத்திலிருந்து அற்புதம் எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளை இதை நம்ம செய்யறோமா? நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம கடைபிடிக்கிறோமா? ஞானி சொல்றாரு, பரிசுத்தமான பொருளை விழுங்காத. அடுத்த பாட்டு என்ன சொல்ற பாருங்க, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். பொருத்தனை பண்ணும் போது ஒரு எமோஷன்ல பண்ணிடுறோம்னு சொல்லுவான். அது என்னுடைய எமோஷன்ல சொன்னேன், கிறிஸ்தவங்க சொல்றேன் எமோஷன்ல பண்ணேன். சிலவங்க சொல்லுவேன் அறியாமல சொன்னேன். சிலவங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, அது அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல பேசினேன், அது அன்னைக்கு அறிவில்லாம பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் பாருங்க. ஆனா அது கண்ணி, இந்த கண்ணியில இருந்து வெளியே வருவது எளிது அல்ல. தாமதம் பண்ணாதுங்க, ஆண்டவருக்கு செய்த பொருத்தனைகளை கத்திருக்கென்று கொடுங்க. அடுத்து கவனிங்க, பிரசங்கின் 5:4-6 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல சொல்றாரு, ஞானிதான் சொல்றாரு என்னன்னா, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. செலுத்துவங்க நான் செலுத்தலன்னா, ஞானி உபயோகிக்கிற வார்த்தை என்னன்னா, நான் மூடனா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த இடத்துல ஆண்டவருக்கு கொடுப்பேன், செலுத்துவேன், செய்வேன் என்று சொல்லுவதை செய்யாமல் இருக்கிறோம். அதை நாம் செய்யாமல் இருப்போமேனால் நாம் மூடர். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, மூடர்ல ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் யாருக்கு முன்ன சொல்லாத, எப்படி சொல்லக்கூடாதான், புத்தி பிசகினால செய்துட்டேன், அறியாமையினால செய்துட்டேன். அந்த நாட்கள்ல யாரும் எனக்கு போதிப்பதற்கு கிடையாது, அதனால செய்யாத அப்படி நீ சொல்லாத என்று சொல்லிவிட்டு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது என்னன்னு சொன்னா, தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, நான் சொன்னதை நான் செய்யாட்டா என் பேர்ல கோபம் கொள்ளுகிற தேவனா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளுடைய முதல் சந்திப்பு நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டது. மரியாளுடைய 3வது சந்திப்பு நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியம். இடைப்பட்ட நாட்கள்ல நாம் எதை குறித்து தீர்மானம் பண்ணினோமோ அதை குறித்ததான ஒரு சோர்வு நமக்கு வரும். மரியாளுக்கு வந்தது எவ்வளவு ஆப்ட் பாருங்க, கிறிஸ்துவன் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக வைத்திருந்த தைலத்தை, கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பு தன் சகோதரன் மறித்த போது அதை உபயோகிக்காதபடி, கிறிஸ்துவின் நாளுக்காக வைத்திருந்தபடியா கிறிஸ்து சொன்னார், இவள் செய்தது நினைவு கூறப்படும். ஜபிப்போமா? நம்மை நேசிக்கிற, எங்களை நேசிக்கிற எங்களை அன்று நல்ல ஆண்டவரே, அமைதியான இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். மரியாள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் ஆண்டவர். இதை நாங்க ஏதோ ஜபத்திலையும் செய்தியிலையும் சொல்லிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு நீங்க எங்களோட பேசுனீங்க சுவாமி. நாங்க உங்களுக்கு இந்த தீர்மானங்கள் எடுக்கிற முதல் சந்திப்பு ஏராளம் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது ஆண்டவரே.
முதற் பலன் உமக்கென்று சொல்லுவோம், பிள்ளைகள் உமக்கென்று சொல்லுவோம், எங்களுடைய உடைமைகள் உமக்கென்று சொல்லுவோம். ஆடு ஆண்டவரே அர்ப்பணித்தேன், எல்லாத்தையும் அர்ப்பணித்தேன்னு சொல்லுவோம், கிறிஸ்துவுக்கு முதலிடம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே இது எங்களுடைய முதல் சந்திப்பு, அது மரியாளுக்கும் ஏற்பட்டது. அதே மாதிரிதான் நாங்க வேதத்தை வாசித்த போது பேசினீங்க, பிரசங்கத்துல பேசினீங்க, பாடல்ல பேசினீங்க, நாங்க தீர்மானங்களை எடுத்தோம் ஆண்டவர. ஆனால் இந்த மரியாளுடைய மூன்றாவது சந்திப்பு நிறைவேறுவதற்கு முந்தி அவளுக்கு ஏற்பட்ட சோதனையை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. என் தேவன் அதை அறிந்தும் இரண்டு நாட்கள் தாமதமானேர். அந்த சகோதரன் மறித்து 4 நாட்கள் ஆன பிறகுதான் வந்தீரையா, வந்ததும் பெத்தானியாவுக்குள்ள வரல, வெளியே இருந்தீங்க, மரியாளோடு நீங்க பேசினீங்க, கண்ணீர் விட்டீங்க, லாசர்வை உயிரோடு எழுப்பினீங்க, மரியாள் செய்ததை நினைவு கூற பண்ணினீங்க, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலும் இதுதான் ஆண்டவர், முதல் சந்திப்பு அற்புதமாக நடந்து விட்டது. இந்த மூன்றாவது சந்திப்புக்கு முந்தி எங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டம் உருட்டி புரண்டு காணப்படுறோம் ஆண்டவர. இதை செய்யணுமா வேண்டாமா, இதை வைக்கணுமா வேண்டாமா, இதை கொடுக்கணுமா வேண்டாமா, இதை நிறைவேற்றணுமா வேண்டாமா, இதுக்கு நம்ம தகுதியா, அறியாமல செய்துட்டேனா, ஏதோ அதிக பிரசங்கத்தை நம்ம செய்துட்டேனா, முன்னால நடத்திட்டேனா, ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டேன், இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு மறு வாழ்வை தாங்க தகப்பனேன். உண்மைதான், எங்க சகோதரனும் மறைத்து 4 நாள் ஆயிடுச்சு, ஆனால் உம்மால் அவனை எழுப்ப முடியும் ஆண்டவரே. உண்மைத்தானே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆனால் உமக்கென்று நாங்கள் செய்வோம் என்று சொன்னதே எதற்கும் நாங்கள் பயன்படுத்தாதபடி உமக்கென்று செய்து நிறைவேற்றும் போது உமது நாமம் மகிமைப்படும். நாங்கள் செய்தவைகளை தேவரீர் நினைவு கூறுவேர். இந்த எண்ணத்தோடு உம்முடைய பந்தியில சேரப்போகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. இயேசு ரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே.